SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா
படைப்பவர் தினகரன் செல்லையா.
இந்த வருடம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சிட்னி மாநில நூலகத்தில் தி மேஜிக் புட்டிங் எனும் சிறுவர் நூலுக்காக 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட விடயம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 100 ஆண்டுகள் கழித்தும் ஒரு படைப்பாளியின் இலக்கியம் மக்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த படைப்பாளியும் போற்றப்படுகிறார். தி மேஜிக் புட்டிங்கை படைத்தது யார்? அவர்தான் நார்மன் லின்சி. இவர் ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற சிற்பி, எழுத்தாளர் மற்றும் ஓவியர், குட்டுச்சண்டை வீரர் எனும் பன்முகம் கொண்ட கலைஞர். 1879ஆம் ஆண்டு விக்டோரியாவில் உள்ள கிரஸ்விக் என்னும் இடத்தில் ஆங்கிலோ ஐரிஷ் தம்பதியினருக்கு 5வது குழந்தையாக பிறந்தவர்தான் நார்மன் லின்சி. கிட்டத்தட்ட 6 வயது வரை கடுமையான தோல் வியாதியால் பாதிக்கப்பட்ட இவரை ஒரு தனி அறையில் வைத்து அவரது அன்னை வளர்த்தார். மூத்த சகோதரர்களான பெர்சிவல், சார்ல்ஸ், லயனல் ஆகியோர் ஓவியத்தில் பயிற்சி பெற்று அதில் திறமையுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களின் பாதிப்பு நார்மனுக்கும் இருந்தது. தனி அறையில் இருக்கும்போது தனக்குத்தானே சஞ்சிகைகள், தினசரிகளில் அச்சிடப்பட்டிருக்கும் ஓவியங்களை பார்த்து வரைந்து பழகினார். 16 வயது இருக்கும்போது மெல்பர்ன் செய்தித்தாள் ஒன்றில் ஓவியம் தீட்டும் பணியில் சேர்ந்தார் நார்மன். தனது மெல்பர்ன் வாழ்க்கையை பின்னாளில் ரூம்ஸ் அண்ட் ஹவுசஸ் எனும் தலைப்பில் சுயசரிதையாகவும் புனைவு சித்திரமாகவும் எழுதினார். 1901ஆம் ஆண்டில் சிட்னி புல்லட்டின் பத்திரிகையின் தலைமை கார்ட்டூனிஸ்ட் பணியில் சேர்ந்தார். அப்போதிருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரை இந்த பத்திரிகையுடன் தொடர்ந்து பயணித்தார். பெரும்பாலும் இவர் வரைந்த கேலி சித்திரங்கள் குறிப்பாக தேசியவாதம் மற்றும் இனவெறிக்கு ஆதரவாக இருந்தன. பூர்வீக பழங்குடி மக்கள் அவர் தீட்டிய காமிக்ஸ் மூலம் கேலிக்கு உள்ளாயினர். யூத மக்களை பழைய துணி விற்பனையாளர்களாக வரைந்தது விமர்சனத்திற்குள்ளானது. நார்மன் கிட்டத்தட்ட அனைத்து கலைகளின் தளங்களிலும் அதில் கைதேர்ந்த கலைஞர்களுடனும் சேர்ந்து பணிபுரிந்தார். வாட்டர் கலர், லித்தோகிராஃபிக்ஸ், பேனா மற்றும் மை வரைபடங்கள், கல் சிற்பம், சிமெண்ட் சிற்பம், மரத்தில் சிற்பம், உலோகத்தில் சிற்பம் வார்ப்பது ஆகியவற்றை அழகுணர்ச்சியுடன் படைத்தார். இதோடு அவர் ஆஸ்திரேலியாவின் சிறந்த கார்ட்டூனிஸ்ட் மற்றும் எழுத்தாளராகவும் ஆனார். அவரது நாவல்கள் பல ரவுடியைப் போல ஆஸ்திரேலிய வாழ்க்கையின் சற்றே அடக்குமுறை மற்றும் தூய்மையான அம்சங்களை பிரதிபலிப்பவையாக இருந்தன. தவிர குடிகாரர்களின் சிக்கல்கள், தாசிகளின் பிரச்சனைகள் பற்றி வாசகர்களின் ஆவலை தூண்டும் வகையில் அவர் எழுதினார். அவரது ஆக்கங்கள் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே பிரபலமாகவில்லை, அமெரிக்காவிலும் பிரபலமாயின. அவரது நாவல்கள், ஓவியங்கள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில் தணிக்கை செய்யப்பட்டன. ஆனால் அமெரிக்காவில் எதுவும் தணிக்கை செய்யப்படவில்லை. 1909ஆம் ஆண்டு ஐரோப்பாவிற்கு பயணித்த நார்மன் நேபல்ஸ் என்னும் இடத்தில் பிரபலியமான ரோமானிய சாட்ரிகான் என்னும் இலக்கியத்திற்கு ஓவியம் தீட்ட ஆரம்பித்தார். லண்டன் மாநகரில் இருந்த சவுத் கென்சிங்டன் மியூசியம் சென்று அங்கு பெரிய பெரிய கப்பல்களின் மாதிரிகளுக்கான ஓவியங்களை தீட்டினார். 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா திரும்பிய நார்மன் இலக்கியம் மற்றும் கலைத்துறையில் தனது படைப்புகளை தொடர்ந்தார். இவர் எழுதிய தி மேஜிக் புட்டிங் எனும் சிறுவர்களுக்கான இலக்கிய நூல் 1918ஆம் ஆண்டு பிரசுரமானது. பின்னாளில் இது அனிமேஷன் படமாக வெளிவந்தது. அவரது நாவல்களில் அவரே வரைந்த ஓவியங்களும் இருந்ததால் அவற்றிற்கு ஒரு உயிரோட்டம் இருந்ததை வாசகர்களால் உணர முடிந்தது. அவரது சொந்த ஊரான கிரஸ்விக்கை அடிப்படையாக கொண்டு எழுதிய ரெட் ஹீப் எனும் நாவல் தணிக்கை சட்டங்கள் காரணமாக தடை செய்யப்பட்டது. 1938ஆம் ஆண்டு நார்மன் எழுதிய ஏஜ் ஆஃப் கான்சென்ட் என்னும் நாவல் பிரித்தானியாவில் வெளியிடப்பட்டது. இதில் நடுத்தர வயதான ஓவியரின் அனுபவத்தை, காதலை விவரித்திருப்பார். இந்த புத்தகம் ஆஸ்திரேலியாவில் 1962 வரை தடை செய்யப்பட்டது. 21 வயதில் முதல் திருமணம் செய்து கொண்ட இவர் விவாகரத்திற்கு பிறகு மாடல் அழகியான ரோஸ் என்பவரை துணைவியாக ஏற்றுக்கொண்டார். இவர் நார்மனுக்கு உதவியாக தொழிலிலும் சிற்பம் மற்றும் ஓவிய கலையிலும் துணையாக நின்றார். இவரது வாரிசுகள் இன்றும் ஆஸ்திரேலிய கலை மற்றும் இலக்கியத் துறைக்கு பெரும் பங்காற்றி வருகின்றனர். நார்மன் ஒரு எடிட்டோரியல் கார்ட்டூனிஸ்டாகவும் பணியாற்றினார். அந்த நேரத்தில் தி புல்லட்டின் வார இதழில் இனவாத மற்றும் வலதுசாரி அரசியல் சார்புகளை ஆதரித்து கார்ட்டூன்கள் வரைந்தார். நார்மன் பல கலைஞர்களை உருவாக்குவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார். அவர் தீட்டிய சதைப்பற்றுள்ள நிர்வாண பெண்கள் ஓவியக் கூடங்களை அலங்கரித்தாலும் அவற்றினால் எழுந்த சர்ச்சைகளுக்கு அளவே இல்லை. அவரது வெளிப்படையான மற்றும் ஆடம்பரமான நகைச்சுவை மிகவும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது. 1940 நடந்து கொண்டிருந்த இரண்டாம் உலகப் போரிலிருந்து பாதுகாப்பதற்காக 16 பெட்டிகளில் அமெரிக்காவிற்கு அவர் அனுப்பிய ஓவியங்கள், வரைபடங்கள் ரயிலில் தீமூட்டப்பட்ட போது அமெரிக்கா அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆபாசம் காரணமாக பின்னர் அவர்களே அவற்றை தீயில் எரித்தனர். இந்த செய்தியறிந்த நார்மன் லின்சி தனது சகோதரனிடம் கூறியது என்ன தெரியுமா? கவலைப்படாதே, நான் இன்னும் அதிகமாக செய்வேன் என்பதுதான். நார்மன் லின்சியின் படைப்புலகம் மிகப்பெரியது. அவருடைய ஆற்றல் மகத்தானது. 1920களில் அவரது வேலை நடைமுறைகளை நேரில் கண்டவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அவர் அதிகாலையில் எழுந்து காலை உணவுக்கு முன் வாட்டர் கலர் ஒன்றை உற்பத்தி செய்வார். பின்னர் மதியம் வரை அவர் தனது சிற்பக்கூடத்தில் இருப்பார். அங்கு அவர் பிற்பகல் வரை வேலை செய்யலாம். மதிய நேரத்தில் தோட்டத்தில் ஒரு கான்கிரீட் சிற்பத்தில் வேலை செய்வார். மாலை நேரத்தில் அவர் வேலை செய்யும் நாவலுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவார். அவரது நாவல்களை தழுவி பல திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் வந்துள்ளன. 1969 அவர் இறந்தபோது அவருக்கு வயது 90 ஆகும். புளு மவுண்டன் பகுதியில் உள்ள ஸ்பிரிங்வுட் சிமிட்ரியில் இவரது பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஃபால்கன் பிரிட்ஜில் இருந்த அவரது இல்லம் இப்போது நார்மன் லின்சி கேலரி அண்ட் மியூசியம் என்று மாற்றப்பட்டுள்ளது. அதில் அவரது படைப்புகள் பல பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது படைப்புகள் மூலம் அவர் இன்றும் நம்முடன் உயிர் வாழ்கிறார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் வைசம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.